நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் அமுதனிலா.
வணக்கம்
டாக்டர். நீங்கள் வந்து பொதுநல மருத்துவராகவும் இருக்கின்றீர்கள், அதே போன்று மனநல பயில்நிலை மருத்துவராகவும் இருக்கிறீர்கள். எனவே உங்களிடம் இந்த விடயம் தொடர்பில் கேட்பது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இன்று உரையாடப் போவது மனநலம் தொடர்பாக, குறிப்பாக இந்த அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களும் COVID-19 இந்த விடயம் பற்றி பார்க்கலாம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர், COVID-19 அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் மனநலத்தில் எப்படியான தாக்கங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று?
இந்த கோவிட் காலகட்டத்தில் உடலால் பாதிப்புகள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் மனதால் பாதிப்புகள் உண்டா என்று கேள்வி கேட்கும் நிலையில் கூட பலர் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அறிவியல் ரீதியாகவே ஆராயப்பட்ட ஒரு உண்மை, உடலால் எத்தனை பேரை தாக்குகின்றதோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக அநேகமானோரை மனதளவில் இந்த கோவிடானது தாக்கியுள்ளது. அந்த அறிவியல் என்ன சொல்லியிருக்கின்றது என்றால், ஆராய்ச்சிகள் படி இது தரும் மனநல தாக்கங்களானது டிஸ்ட்ரெஸ், ஒரு பதட்ட நிலைகள், ஒரு ஸ்ட்ரெஸ், fear, anxiety, panic attacks என்னும் மனப்பதட்ட நிலைகளை கொண்டு வருகின்றது. அதே போன்று டிப்ரெஷன், மனச்சோர்வு நிலைகளை கொண்டு வருகின்றது. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், அதாவது ஏற்கனவே ஒரு பெரும் அதிர்வுகளால் தாக்கங்களிலால் மனத்தாக்கங்களுக்கு உள்ளானவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த நினைவலைகள் அவர்களை மீண்டும் தட்டி எழுப்பி தாக்கத்துக்குள் கொண்டு போகும் நிலைமைகள் இந்த கோவிட் காலகட்டத்தில் வருகின்றது. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்னும் நிலைகள். அதே போன்று ஒரு சிலருக்கு இந்த டிஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ஆனது கூடி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்பார்கள் அவர்களுக்கு. அதாவது நாங்கள் இப்போ இந்த நிலையில் கையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கிருமி வந்துவிடும் என்று பயந்து நாங்கள் சில சில விடங்களை செய்ய வேண்டும், அது செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு அது மிகவும் அதிகமாக போய் 10 முறை 20 முறை கை கழுவுவது, எல்லா வீட்டில் இருக்கும் எல்லா பொருட்களையும் துடைத்து துடைத்து வைப்பது, இப்படி அது ஒரு டிஸோர்டராக, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸோர்டராக வந்துவிடும். அதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு மனதளவில் தாங்க இயலாத துயரங்கள் வரும் அவர்களுக்கு, அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது, அப்படியான டிஸோர்டர்ஸ், மன தாக்கங்கள் வரும். இதை தவிர்த்து கோவிட் காலகட்டத்தில் போதை, மது, அதிகமாக மது நிலைகள் கூடியிருப்பது கூட ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது. அதே போன்று ஒரு சிலருக்கு அதுவும் ஏற்கனவே மனதால் உடைந்த போனவர்கள், மனத்தாக்கங்களுக்குள்ளானவர்கள், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயங்கள் இருப்பவர்களுக்கு மனச்சோறு மிக அதிகமாக தாக்கி தற்கொலை நிறைகளும் கொஞ்சம் கூடியிருப்பதாக ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது. அந்த மிக அதிகமாக ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்னும் நிலைகள் கூடியிருக்கின்றது. ஆல்கஹால் யூஸ் டிசார்டர், டொமஸ்டிக் வயலன்ஸ் கூடியிருக்கின்றது. இது சாதாரணமாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அகதி நிலையில் இருப்பவர்கள், புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தாக்கங்கள் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சாதாரணமாகவே ஆஸ்திரேலியாவில், அதுவும் இங்கு இருக்கும் அந்த பாலிசிஸ், ஒரு ரெஃப்யூஜி அசாலம் சீக்கர்ஸ் பாலிசிஸ் என்னும் நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கின்றது. ஆஃப் ஷோர் ப்ராசஸிங் என்று இருக்கின்றது. நாட்டை விட்டு வெளியில் அவர்களை சேர்த்து கொள்ளலாமா, இந்த நாட்டில் அடைக்கலம் கொடுக்கலாமா என்று ஆராய்ச்சிகள் நடந்து அதற்கு பிறகு அவர்களை இங்கே கொண்டு வரும் நிலைகள் இருக்கின்றது. இங்கு கொண்டு வந்தாலும் டிடென்ஷன் சென்டர்ஸ் என்னும் நிலைகளில் வைத்திருக்கும் நிலைகள் இருக்கின்றது. ப்ராசஸிங் ஆனது பல காலங்கள் கடந்து கொண்டு போகின்றது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டெஃபினட் டிடென்ஷன் என்பார், நாளைக்கு என்ன நடக்க போது எனக்கு முடிவு தெரியுமா, நான் இங்க இருப்பேனா என்ற நிலைகளிலேயே பயந்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள். நான் ஒரு மனநல பயில்நிலை மருத்துவராக இருக்கின்றேன். அப்ப எங்களுடைய நிறுவனமானது, அதாவது ஆஸ்திரேலியன் ராயல் காலேஜ் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் நிறுவனத்தால், நாங்கள் மிகவும் அதிகமாக அட்வொகேட் பண்ணுவது, இந்த அகதி நிலையில் இருப்பவர்களை டிடென்ஷன் சென்டர்ல வச்சிருக்காதீங்க. அவங்க ஏற்கனவே ஒரு துயரங்களை கடந்து வந்தவர்கள், ஏற்கனவே அவர்கள் ஒரு டோர்ச்சர், அபியூஸ் என்னும் நிலைகளை பார்த்து வந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு நிச்சயமாக போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்னும் நிலைகள் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்த டிடென்ஷன் சென்டர்ஸில் வைக்கும் பொழுது இந்த நிலைகள் மாறாது, மிகவும் அதிகமாகத்தான் இன்னும் கூடும் என்று நாங்கள் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் ஆஸ்திரேலியாவில். நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவர்களை, நல்ல இடத்துல கொண்டு போய் வெயிங்க, ஒரு பத்திரமான இடத்தை கொடுங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த ப்ராசஸிங் ஆனது தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அதன் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமலுக்கு மிச்ச விஷயங்களில் கோவிடை கண்ட்ரோல் பண்ணும் விடயத்தில் கவர்மெண்ட் கவனம் செலுத்துவதால் பலர் தங்களுடைய அப்ளிகேஷன் எப்பொழுது ப்ராசஸ் ஆகும், இப்பொழுது என்ன நடக்க போகின்றது என்ற குழப்பங்களிலேயே இருக்கின்றார்கள். அதே போன்று செட்டில் பண்ணப்பட்டவர்கள் கூட, அதாவது ஒரு டெம்பரரி விசா என்ற நிலைகளில் நாட்டில் தங்க அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஒரு ஹவுசிங் வெல்ஃபேர் சப்போர்ட் என்னும் நிலைகள் கூட தற்பொழுது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டு இருக்கின்றது இந்த கோவிட் நிலையினால். இப்படியான இந்த காலகட்டங்கள் இருக்கும் பொழுது ஏற்கனவே நாங்கள் ஒரு இலங்கை அகதிகள் போரின் காரணத்தால் பல காலமாக துயரங்களை அனுபவித்து வந்த நாங்கள், எங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய தாக்கமானது ஒன்று அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது, அதாவது இன்வாலிடேஷன். அடுத்தது இன்செக்யூரிட்டி, எதுவும் நிலை இல்லாமல் இருக்கும் நிலை. இந்த ரெண்டும் இந்த கோவிட் காலகட்டத்தில் மீண்டும் ஒரு அலையாக எங்களை அடிக்கும் பொழுது மனதளவில் நாங்கள் பாதிப்புக்குள்ளாவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதே அங்கைட்டி, டிப்ரெஷன், போஸ்ட்மேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசோர்டர் இந்த நிலைகளுக்குள் எல்லாம் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த டிப்ரெஷனான மனச்சோர்வு நிலையானது ஒரு லீட்டல் ஹோப்லெஸ்னஸ் என்று சொல்வார்கள், அதாவது இதற்கு மேல் என்ன நடக்க போகுது, எனக்கு உண்டுமே இந்த வாழ்க்கை முடிய போவதில்லை, இவ்வளவுதான் முடிய போகுது என்ற நிலைகளுக்கு தள்ளப்பட்டு சூசைட், செல்ஃப் ஹார்ம், இந்த நிலைகளில் அவர்களை மனதால் உடைத்து தள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு இந்த கோவிட் காலத்தில் இது யாரை தாக்கும், ஒரு சில வயதினரை மட்டும்தான் தாக்குமா என்று பார்த்தா இல்லை, முதியவர்கள் என்று பார்க்கக்குள்ள முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் ஐசோலேஷன், அவர்களை போய் உறவினர்கள் பார்க்க கூடாது என்று நிலைகளை கொண்டு வருவதால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுதல், ஒரு ஐசோலேஷனுக்குள் போய் நோய் காரணமாக பயந்து அந்த நோயை பற்றி பயம் வந்து அவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு போக இல்லாமலுக்கு வீட்டில் இருக்கக்குள்ள எது என்னுடைய நாள், அவர்கள் ஒரு ருட்டீனுக்கு பழக்கப்பட்டவர்கள், அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன இந்த ரோல் ருட்டீன் என்னன்றது தெரியவில்லை. வீட்டுல இருந்து படிக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இருந்து உதவ வேண்டிய நிலைகள் இருக்குது, அப்பா அம்மா வேலைகளை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்காமலுக்கு போகின்றது. இதை தவிர அந்த பிள்ளைகளுக்கு பள்ளி கொண்டு போறது பாடத்துக்காக மட்டுமில்லை, அங்க ஒரு சோசியல் லைஃப் இருக்குது, அந்த பிள்ளைகளோட நண்பர்களுடன் உரையாடும் விளையாடும் நிலைகள் அங்கு, வாய்ப்புகள் அங்கு இருக்கின்றது, அதையெல்லாம் அந்த பிள்ளைகள் இழக்கின்றார்கள். மீறி வீட்டில் இருக்கும்போது அந்த கேம்ஸ், இன்டர்நெட் என்று அதுக்குள் மூழ்கி போகின்றார்கள். இதை தவிர பிள்ளைகளும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் கொரோனா, கோவிட் என்ற வார்த்தைகள் அவர்களுக்கு காதில் விழுகின்றது, டிவியை பார்க்குறாங்க, செய்திகளை பார்க்குறாங்க, ஒரு பயங்கள் வருது, நாளைக்கு என் அப்பா அம்மாவுக்கு இந்த நோய் நொடி வந்து விடுமா, நான் அப்பா அம்மாவை இழந்து விடுவேனா, எனக்கு அப்பா அம்மா இல்லாமலுக்கு போயிருமான்றதெல்லாம் செப்ரேஷன் அங்கைட்டி என்னும் நிலைகளை கொண்டு வருகின்றது. ஒரு சில பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட ஓடி வந்து அவங்களோடைய படுக்க தொடங்குறாங்க, தனியா படுத்துட்டு இருந்த பிள்ளைகள் என்ற பயமா இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு, நான் அப்பா அம்மாவை இழந்து விடுவேனாண்டு. அதிலேயும் அப்பா அம்மா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போய் திரும்பி வந்திருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி மறுபடியும் நான் இழந்து விடுவேனான்ற பயம் செப்ரேஷன் அங்கைட்டி டிசார்டர்ஸை கூட்டுது. இது தவிர கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு கிராஜுவேஷன், ஒரு அரங்கேற்றம் அப்படி என்று எத்தனையோ கற்பனைகளுக்குள்ள இருந்திருப்பார்கள், எதற்காக நான் இந்த உடுப்பு எடுக்கணும் என்றெல்லாம் ஒரு அவர்கள் ஒரு பிளானிங் இருந்திருக்கும், அது எல்லாம் சுக்குநூறாக உடைந்த மாதிரியான ஒரு நிலை. யூனிவர்சிட்டி என்று காலை வைத்து கொண்டு போகக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு அங்கு அது ஒரு புதிய ஒரு படி, வாழ்க்கையும் புதிய படி, ஒரு இண்டிபெண்டன்ஸ், அடல்ட்ஹுட், புதிய சோசியல் லைஃப், தன்னுடைய ரோலை தான் உருவாக்கி கொள்ளும் நிலை, ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், இந்த நிலைகள் எல்லாம் முடக்கப்பட்டு திருப்பி மறுபடியும் வீட்டில் இருந்து படிக்க வேண்டும், ஆன்லைன்ல தான் படிக்க வேண்டும் என்ற நிலைகள் வரக்குள்ள அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் குழம்புகின்றது அந்த நேரத்தில். இதை தவிர மற்ற வயதில் உள்ளவர்கள் எல்லாம், வேலைக்கு செல்லும் வயதில் உள்ளவர்கள் வேலை நிலைகள் குழப்பமடைகின்றது, வீட்டுல இருந்து வேலை செய்யணும் என்று வரக்குள்ள இன்டர்நெட் இருக்கா, எந்த அளவுக்கு ஒரு கணினி சார்ந்த அறிவு இருக்கின்றது, எந்த அளவுக்கு அதுல ஒரு கம்ஃபர்ட் இருக்கின்றது, அதனால் அவர்கள் இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி செயல்பட்டார்களோ அது கொஞ்சம் குறைஞ்சு போகலாம், அதனால் ஒரு அங்சைட்டி வரலாம், ஒரு தங்கள்லயே ஒரு கோபம் வரலாம், நான் இந்த வேலையை வழிவா செய்யறேன் நின்று வரலாம். இதை தவிர வேலை கேஷுவல் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு வேலைகளை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை இழக்கலாம். வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு ஒரு சிக்லீவ், இந்த கொரோனா நிலைகள் வந்தாலும் சரி இல்லாட்டியும் அந்த சிக்லீவ் குவாரண்டைன் நிலைகள் இருக்கும் பொழுது சிக்லீவ்ன்றது இல்லாமல் இருக்கலாம், அதனால் அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுடைய கமிட்மெண்ட் மோகேஜ் லோன் இந்த கமிட்மெண்ட் உடையப்படலாம். இதை தவிர ஊர்ல எங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்குது, அப்ப நாங்க இங்க வந்துட்டோம், இங்க ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களுக்கு எப்படியோ நாங்க பத்திரமா இருந்துடுறோம், ஆனா ஊர்ல எங்கிற அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் அங்க பெரிய ஒரு நிலைக்குள்ள போயிட்டு இருக்காங்களே, நான் இங்க இப்படி பத்திரமா இருந்துட்டு இருக்கிறேனே அவங்களை பார்த்துக்கொள்ள எழுதுலையே என்ற ஒரு கில்ட் என்ற நிலைகளும் இந்த நேரத்தில் எங்களுக்கு கூட வரலாம். வருடத்திற்கு ஒரு தடவை உறவினர்களை போய் பார்த்த நாங்க அது எல்லாம் குழம்பி போயிருக்கலாம். இப்படி பல பல வகைகளில் சாதாரணமாகவும் நாங்கள் இந்த நிலைக்குள் போய் வரும் பொழுது அகதிகளாக புகலிட கோரிக்கையாளர்களாக இருப்பவர்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி, இப்போது பார்த்தால் ஆஸ்திரேலிய அரசு இந்த கோவிட் பேரவலத்தையொட்டி பல மனநல உதவி திட்டங்களை அறிவித்திருந்தது. இந்த உதவிகள் வந்து அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் கிடைக்குமா? அவர்கள் தங்களுக்கான மனநல உதவிகளை எங்கே பெறலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
ஆஸ்திரேலிய அரசாங்கமானது ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு விடயம், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆனது கண்டிப்பாக மனதளவில் மக்களை பாதிக்கும் என்பதை அவர்கள் ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்திற்கே ஒரு பதட்ட நிலை என்ன செய்ய போறோம் என்று இருக்கோ, சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும் என்றது தெள்ள தெளிவாக தெரியும். சாதாரணமாக எங்களுக்கு ஒரு டிசாஸ்டர் வந்த பிறகு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற நிலைகளில் மனநல தாக்கங்களை நாங்கள் எப்படி எப்படி சமாளிக்கணும் என்ற நிலைகள் இருக்குது. ஆனால் தற்போது இந்த பேண்டமிக் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த மனநல தாக்கங்கள் உண்டு, அதற்கு நாங்கள் எப்படி உடனே உதவி செய்ய வேண்டும், இல்லாட்டி மிகப்பெரிய கஷ்டங்கள் முழு நாட்டில் உள்ள அனைவருக்குமே என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதற்கான படிகளை ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எடுத்து விட்டாங்க முந்தையே. அப்ப அந்த படி அதன்படி என்னன்னு பார்த்தால், ஒரு மனதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்கள் ஒரு எங்களோட பொதுநல மருத்துவரை பார்ப்போம். முதல் படி பொதுநல மருத்துவரை பார்த்தா அந்த பொதுநல மருத்துவர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு டயக்னோசிஸ், இந்த ஒரு நிலையில் தான் உங்கள் தாக்கங்கள் இருக்கிறது, அது ஒரு மனப்பதட்டம் அங்சைட்டியா இல்லாட்டி டிப்ரெஷனா இல்லாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டரா என்று அதனை ஒரு குறுக்கி கொண்டு வந்து இந்த பிரச்சனை தான், இந்த பிரச்சனைக்கு இந்த வகையான தீர்வுகளை மருந்து ரீதியாகவோ இல்ல ஒரு உளவியல் ஆலோசகருடன் கதைப்பது மூலமாகவோ இல்ல ரெண்டும் சேர்ந்தோ வழிகள் இருக்கு என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு மருந்து தொடங்கணுமெண்டா மருந்து தொடங்குவாங்க, இல்ல மனநல ஆலோசகரிடம் அனுப்பி வைக்கணுமெண்டா அதற்கான ரெஃபரல் முறைகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது வருடத்திற்கு 10 முறை நீங்கள் மனநல ஆலோசகர்களை சென்று ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அந்த ஆலோசகர்கள் உங்களுக்கு எது சரியான ஆலோசனை தேவை என்பதை அந்த தெரப்பி நிலைகளை அவர்கள் உங்களுக்கு அந்த வழியில காட்டுவாங்க. ஆனால் இப்பொழுது இந்த கோவிட் காலத்தில் அரசாங்கமானது இன்னும் ஒரு 10 செஷன்ஸுக்கு வாய்ப்புகளை திறந்து விட்டு இருக்கின்றது. அதாவது நீங்கள் முதல் 10 செஷன்ஸை முடிச்ச பிறகு இன்னும் இந்த கோவிடினால் பாதிப்புகள் இருந்தால் இன்னும் ஒரு 10 செஷன்ஸ் நீங்க தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம் சைக்காலஜிஸ்ட். அதுக்கு உங்கள் பொதுநல மருத்துவர் ஜிபி ஆனவர் ஒரு ரெஃபரல் கொடுத்து அனுப்பலாம், உங்களை மென்மேலும் அந்த ஜிபியும் ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கலாம் என்று அரசாங்கமானது வழிவகுத்திருக்கின்றது. கோவிட் காலகட்டத்தில் பல பல கிளினிக்கு நேரடியாக போற நிலைகள் எல்லாம் குறைச்சு இருக்கிறதால டெலிஹெல்த் வசதிகளும் இப்பொழுது இருக்கின்றது. இது ஜிபியே உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க, அதாவது சைக்காலஜிஸ்ட கூட நாங்க நேர்ல போய் கதைக்கணும் என்று இல்லை, டெலி ஹெல்த் மூலமாகவும் வீட்டுல இருந்து கொண்டே நாங்கள் கதைக்கலாம். இதை தவிர பியாண்ட் ப்ளூ என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு அமைப்பு இருக்கின்றது, மனநலம் சார்ந்த விடயங்களை உதவிகளை மக்களுக்கு கொடுப்பதற்கு. அந்த பியாண்ட் ப்ளூ கூட இந்த கோவிட் காலகட்டத்தில் மிக அதிகமான உதவிகளை கொடுக்க வாய்ப்புகள் திறந்து விட்டிருக்கின்றது, நாங்கள் அதன் மூலமாகவும் அணுகலாம். இதை தவிர வீட்டில் இருந்து எளிதாக நாங்க எப்படி ஒரு முறைகளை கையாளலாம் என்று பார்த்தால், எல்லார்கிட்டையும் போன் இருக்குது, இன்டர்நெட் இருக்கு, ஐபேட் இருக்குது அநேகமானவர்களிடம். அப்படி இருக்கக்குள்ள மூட் ஜிம் அண்டு மூட் எம்ஓஓடி ஜிம் ஜிவைஎம் மூட் ஜிம் என்ற அப்ளிகேஷன் இருக்குது. அதுல போனா எளிதாகவே ஒரு மனச்சோர்வு, மனப்பதட்டங்கள் ஒரு சாதாரண அளவில் இருக்கும் பொழுது அதனை எப்படி கையாள்வது என்பதற்கு சில முறைகள் இருக்குது. ஆனா நான் இந்த இடத்துல என்ன ஒரு விடயத்தை சொல்ல விரும்புறேன்டா, இந்த மனப்பதட்டமோ மனச்சோர்வோ சிவியாரிட்டி இருக்குது. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் விடயமாக இருக்குமானால் நாங்களே ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மூச்சு பயிற்சி, இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள், கண்ணை மூடிக்கொண்டு எங்களை சுற்றி இருக்கும் ஓசைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் நிலைகளோ இல்லாவிட்டால் அதாவது இன்மையில் வாழ்வது என்னும் நிலைகளை செய்வதன் மூலமாக நாங்களே அதை கொஞ்சம் எங்களை கண்ட்ரோலுக்குள்ள எங்கள் மனப்பதட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் எப்பொழுது அது எங்களை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கின்றது, அதாவது என்னால ஒழுங்கா சாப்பிட இயலுதில்லை, ஒழுங்கா நித்திர கொள்ள இயலுதில்லை, வேலையில கவனம் செலுத்த இயலுதில்லை, வீட்டுல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறேன், ஆல்கோஹால் மது கூட எடுக்கிறேன், இப்படியான வெளியில போக பயப்படுறேன், இப்படியான நிலைகள் கூடும் பொழுது மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் உங்களுக்கு சிலவேளை மருந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர் தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்னும் ப்ராப்பர் தெரப்பி சைக்காலஜிஸ்ட் மூலமாக தேவைப்படும். அதற்கு பொதுநல மருத்துவர் அறிவுரைகளை வழங்குவார். இதை தவிர அகதிகளுக்கு, புகலிட கோரிக்கையாளர்களுக்கு என்று பார்க்கக்குள்ள இதே மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ஹார்மனி பிளேஸ், அதே மாதிரி மல்டி கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ் இருக்கிற சென்டர்ஸ், அந்த சென்டர்ஸ் இருக்கின்றது. இது எல்லாம் எப்படி என்பது நீங்கள் ஜிபி இஸ் யூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், உங்களுடைய பொதுநல மருத்துவரிடம் போனால் அவர் அதற்கேற்ற அத்தனை ரெஃபரல்ஸ் அந்த லிங்க்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க எல்லாம் அந்த ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக அது இருக்கின்றது. உங்களை பொதுநல மருத்துவரிடம் உங்களுக்கு ஏதாவது மனநல தாக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் உதவி நாட தயங்காதீர்கள்.
நிறைவாக டாக்டர், இப்ப செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, நாங்களே எங்கள் பங்கில் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு எங்களது மனநலத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்லுங்கள்.
ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு ஏதோ அந்த மனசு சரியா இல்லை, நான் முந்தி மாதிரி இல்லை, ஏதோ கலங்குது என்ற மாதிரி இருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த நிலைகளை முதல்ல நாங்க செய்து பார்க்கலாம். இல்லாட்டி அந்த நிலைக்கு நாங்க போகாமலுக்கு தடுக்கிறதுக்கும் இந்த விடயங்களை செய்யலாம். ஆனால் எப்பொழுது அது கூடி எங்கள் வாழ்க்கை இயல்பு நிலைகளை பாதிக்கின்றதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்றேன். முதல்ல வந்து இப்ப கோவிட் காலகட்டத்துல நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த மனப்பதட்ட நிலைகள், மனச்சோர்வுகள் அநேகமானவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு என்றதை நாங்க முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் முதல் படி. அடுத்தது ரெக்கக்னைஸ் யுவர் சிம்டம்ஸ். எனக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு ஆந்திரமா இருக்குது, ஏதோ இப்போ மனம் யோசிச்சுட்டே இருக்குது, பயப்படுது, நித்திரகுள்ள இருந்ததுல படுக்க போனா அப்படி யோசனை இருக்குன்னு ரெக்கக்னைஸ் யுவர் சிம்டம்ஸ். இதெல்லாம் சரியில்லையே, இது நான் இல்லையே என்றத முதல்ல அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அப்படி வரக்குள்ள முதல் ஆரம்ப கட்டத்தில் ரிலாக்ஸேஷன், மூச்சு பயிற்சி நிலைகள் இருக்குது. நாங்க எங்கட யோகா மூச்சு ஒரு ஒரு நாசினால் மூச்சினை எடுத்து அடுத்த நாசினால் விடுவது என்ற மூச்சு பயிற்சிகளை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செய்யலாம். இல்ல கைடட் மெடிடேஷன் என்று யூடியூப்ல இருக்குது, நிறைய காதுல போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அதுல சொல்ற நிலைகளை அப்படியே செய்யும் பொழுது ஒரு ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் நிலைகள், அதாவது ஒவ்வொரு தசைகளும் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கும் மனப்பதட்ட நிலைகள், அது மிக இலகுவாகி கொஞ்சம் எங்கள் மனப்பதட்டம் சீர்நிலைக்கு வருவதற்கு உதவும். இந்த ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் முதல்ல செய்து கொள்ளலாம். இதை தவிர இந்த நோய் எங்களை தீண்டி விடுமா என்ற பயம் வரும் என்பது உண்மை. ஆனால் அதை வராமலுக்கு இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் மாஸ்க் அணிவது, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது, ஆனால் ரிமெயின் சோஷியலி கனெக்டட், அது மிகவும் முக்கியம். உங்கள் உறவுகளுடன் எப்பொழுதும் இணைந்து கொண்டிருங்கள். இப்ப அடுத்து போன்ல கதைங்க. அதே போன்று இங்க இருக்கிற எங்களுடைய நண்பர்களுடன் ஒரு தொலைபேசி மூலமாக உரையாடி கொண்டிருக்கலாம். ஸ்டே கனெக்டட், ஸ்டே இன்ஃபார்ம்டு, ப்ராப்பர்லி இன்ஃபார்ம்டு. அடுத்தபடியாக பிசிக்கல் ஹெல்த் மிகவும் முக்கியம். உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யூ நீட் யுவர் ரிசர்வ். அப்ப ஒரு ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பவராக இருந்தா அதனை குறைத்து நிப்பாட்டி விடுவது நல்லது. அடுத்தது டயபிட்டிஸ், ஏதாவது டயாலிசிஸ் கிட்னி பிரச்சனை இருக்கிறவர்கள், உங்கள் மருந்துகளை சரியா எடுத்துக்கொண்டு உணவு முறைகளை சரியாக எடுத்து சீர்நிலையில் உங்கள் உடலை வைத்துக் கொண்டால், இருதய நோயாளிகள் இப்படி இருப்பவர்கள் சீர்நிலையில் உடம்பை வச்சுக்கொண்டால் உடம்பை எந்த ஒரு நோயினையும் எதிர்த்துக்கொள்ளும் சக்தி அதுக்கு ரிசர்வ் இருக்கு. அப்போ ரிமைன் பிசிக்கலி ஹெல்த், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் என்பது வந்து உடலை மட்டுமல்ல மனதையும் ஒரு சீர்நிலையில் வைத்துக்கொள்ளும். அதே போன்று ஆல்கோஹால் அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றி, அதனை தெளிவாக மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மனதளவில் எங்களை கட்டி எழுப்ப இந்த காலகட்டத்தில் எங்களுடைய இயல்பு நிலைகள் எல்லாம் மாறி இருக்கின்றது. புதிய உலகம், புதிய வாழ்க்கை, புதிய நாட்கள் எங்களுக்கு கண்முன் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வருது. அப்ப அந்த நேரத்துல எங்களோட ரோல் என்னன்றது குழம்புகின்றோம். அதே நேரம் நாங்களும் அந்த புதிய புதியனவுக்கு ஏற்ற மாதிரி ஓடிக்கொண்டிருந்தால் கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த ஓட்டத்துல போகாமல் சந்தோஷப்பட்டு கொண்டே ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுமையுடன் அந்த ஓட்டத்தில் போய்கொண்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு புதிய நேரங்கள் கிடைத்திருக்கு. அப்ப அந்த நேரத்துல செய்யலாம். ஒரு விரும்பிய ஒரு ஓவியம் வரைவது உங்களுக்கு ஒரு விருப்பமான விடயமா இருந்தால் அதை செய்யுங்க. போட்டோகிராஃபி விருப்பம் என்றால் செய்யுங்க. எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்தில் ஒரு யூடியூப் வழியாக தங்கள் திறன்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள், ஒரு புதிய பாதைகளை அமைத்திருக்கின்றார்கள். இப்படி உங்க சிந்தனையை தட்டி விடுங்க. உங்களுக்கு பல யூ வில் ஃபீல் ப்ரொடக்டிவ், யூ வில் ஃபீல் வேல்யூட் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்க உங்களை வேல்யூ பண்ணணும் அப்படி இல்லை. உங்களுக்கே நான் ஏதோ வித்தியாசமா செய்யறேனே, இதெல்லாம் எனக்குள்ள இருந்திருக்கே, இதெல்லாம் நான் இவ்வளவு நாள் இழந்துட்டேனே என்று ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை அது தட்டிவிடும். மிகவும் முக்கியம், இவ்வளவு எல்லாத்தையும் நீங்க செய்து இருந்தாலும் உடைந்து போகின்றீர்கள், மனதால் உடைந்து போகின்றீர்கள், மனதால் குழப்பம் அடைகின்றீர்கள், அதன் தாக்கங்கள் தெரிய தொடங்குது. படுக்கை எழுதுல வீட்டை பிரச்சனை வருது, வேலையில குழப்புறன், வேலை செய்யறன் இல்ல வடிவா, பிள்ளையில எரிஞ்சு விடுறன் என்ற எல்லாம் தெரியக்குள்ள, இல்ல ஒதுங்கி போறன், யாரோடையும் கதைக்கிறன் இல்ல சாப்பிடுறன் இல்ல என்ற நிலைகள் வரக்குள்ள ரீச் அவுட் ஃபார் ஹெல்த்.
சரி, மிக்க நன்றி டாக்டர் அமுதநிலா. தெளிவாகவும் அழகாகவும் பல விடயங்களை எங்களுக்கு கூறினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.